நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில்.
விவசாயி விவசாயி.
வணக்கம் நேயர்களே. குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 19 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் வன்முறைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. குற்றங்கள் எல்லாம் வெளியேயும் நடக்கிறது, உள்ளேயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வீட்டிற்கு வெளியே குற்றம் நடந்தால் குழந்தைகள் வந்து சொல்லிவிடுகிறார்கள். அதுவும் நாம் வற்புறுத்தி கேட்டால்தான். ஆனால் வீட்டிற்குள் நடக்கும் அநீதிகளை குழந்தைகள் பயந்து சொல்வதில்லை. குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை அமைத்து தருவது பெரியவர்களின் கையில்தான் உள்ளது. இது பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். பங்கேற்கிறார் வழக்குரைஞர் வெண்ணிலா அவர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. நவம்பர் 14 பாத்தீங்கன்னா குழந்தைகள் தினம். ரொம்ப குதூகலமா சந்தோஷமா கொண்டாடுறோம். அதுல இருந்து ஒரு 5 தள்ளி நவம்பர் 19 பாத்தீங்கன்னா வேர்ல்டு டே ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் அபியூஸ் அண்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை எதிர்ப்பு தினம். இந்த 5 டிஃபரன்ஸ் வந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். இப்ப இந்த குழந்தைகள் வன்கொடுமை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எல்லா வகையிலயும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இந்த வன்கொடுமை செக்ஷுவல் அபியூஸ் வந்து வெளியிருந்து இல்லை, வீட்டுக்குள்ளதான் ஆரம்பிக்குது. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் லைக் தாத்தா, மாமா, சித்தப்பா, உறவு முறை, அந்த பிறந்த உறவு முறை கூட ரொம்ப அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் ஆய்வுகள் சொல்லுது. இப்போ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க வழக்குரைஞர் வெண்ணிலா அவர்கள். இப்போ அவங்க கிட்ட நம்ம சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம்.
வணக்கம் மேடம்.
மேடம், கலீல் கிப்ரான் கவிஞர் வந்து குழந்தைகளை பத்தி ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு. யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே ஆர் த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் லாங்கிங் ஃபார் இட் செல்ஃப். தே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ, அண்ட் தோ தே ஆர் வித் யூ தே பிலாங் நாட் டு யூ. யூ மே கிவ் தம் யுவர் லவ் பட் நாட் யுவர் தாட்ஸ். அப்படியே இது போகுதுன்னு வைங்களேன். கடைசியில் என்ன சொல்றாருன்னா, யூ மே ஸ்ட்ரைவ் டு பி லைக் தம் பட் சீக் நாட் டு மேக் தம் லைக் யூ. நிறைய இடங்கள் அந்த ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லையா. குழந்தைகள் வந்து உங்க மூலமா வர்றாங்களே தவிர உங்க குழந்தைகள் அல்ல அப்படின்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறாரு. குழந்தைகள் எதிர்கால தூண்கள் அப்படின்லாம் நம்ம சொல்றோம், பேரளவுல பேச்சளவுல தான் இருக்குது. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்குது. சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர் உலுக்கிய இந்த மர்டர் கேஸ், அப்புறம் சென்னையில நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசை விட்டு இன்னும் நீங்கல அப்படிதான் இருக்குது. எந்தெந்த வகையில சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது அதை பத்தி சொல்லுங்களேன்.
கவிஞர் சொன்னதா சொல்லிருக்கோம், நம்ம அழகிய தமிழ்ல என்ன சொல்லிருக்கோம், பெற்றோர் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றிருக்கோம் அவ்வளவுதான், நமக்கு மேல ஒரு சக்தி நமக்கு கொடுக்கறாங்க, நம்ம பெற்றிருக்கோம். அதனால தமிழ்ல அழகா சொல்லியிருக்கிறது பெற்றோர். அதனால நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி, கவிஞர் சொன்ன மாதிரி திணிக்க கூடாது. இந்த குழந்தைகளுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அவங்க நிலைமையில இருந்து நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நமக்கு மேல கவிஞர்கள்ல இருந்து, இப்ப நீங்க எடுத்து சொன்ன அந்த விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கதையே அடங்கியிருக்கு. ஒரு குழந்தையுடைய ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் நம்மளுடைய எந்த அளவுக்கு கருத்துக்களை திணிக்கலாம், அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரிங்க குழந்தைகள் மேலான வன்முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல இருந்தே சொல்லலாம், கருவறையிலிருந்து கல்லறை வரை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா நம்ம அழகிய தமிழ்ல. பிறக்கும் போதுல இருந்தே இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாத்தையும் சொல்றது இல்லைங்க, எக்ஸப்ஷனல் கேசஸ் விதிவிலக்குகள்னு சொல்றோம் இல்லைங்களா. பெரும்பாலும் அந்த கருவறையில ஆரம்பிச்சிருது அந்த வன்முறைங்கிறதே. அதாவது மருத்துவ ரீதியாக கூட அந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுட்டு பெண் குழந்தையாக இருந்தா அழிக்கிறதுக்கான வன்முறைங்கிறதே பாத்தீங்கன்னா கருவறையிலிருந்து ஆரம்பிச்சிருது. பிறப்புரிமை மறுக்கப்படுது. அப்போ அதுக்காக தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி என்ன பிறப்பால் வந்து என்ன ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுட்டு வெளிப்படுத்த கூட கூடாது டாக்டர்ஸ், அதை மீறி வெளிப்படுத்துவதும் குற்றம், தெரிந்துட்டு வந்து அதை வந்து அபார்ஷன் கருக்கலைப்பு செய்வதும் குற்றம் சொல்லிட்டுங்க. அதற்கான சட்டம் 1994 கொண்டு வந்திருக்காங்க. பெருமளவிற்கு ஒரு மறைவாகத்தான் இது நடந்துட்டு இருக்கு. முதலெல்லாம் அதிகபட்சமாக இருந்தது, இப்ப எல்லாம் குறைந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அதை மீறி பிறந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை வந்து சமுதாயத்துல எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வன்முறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேலோட்டமாக தான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆய்வுகளுக்கெல்லாம் வர்றதெல்லாம் வெரி ரேர் கேசஸ் தான். நிறைய பர்சன்டேஜ் வெளியே தெரியுது, இல்ல ஃபியூ பர்சன்ட் தான் வந்துட்டுங்க, குறைந்த அளவுக்கு சதவீதம் தான் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுது, புகாரா வெளிவருது. அதுக்கு நிறைய காரணங்களை பின்னால நம்ம பேசலாங்க.
வேதனையான விஷயத்த வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த ப்ரீநேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக் பத்தி பிறப்புரிமையே வந்து அங்க மறுக்கப்படுது, ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேடம். இப்ப வந்து குழந்தைகள் வன்கொடுமை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது வந்து மென்டலாவும் இருக்கலாம், பிசிக்கலாவும் இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் கூட நிறைய இருக்குது இல்லைங்களா, இமோஷனல் செக்ஷுவல் நெக்லெக்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிலாம் இருக்குது. எப்படி ஆரம்பிக்குது அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
இப்போ சிலர் நினைச்சுக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு மேலான வன்முறைங்கும் போது ஒரு வயது வந்த ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுக்கு மேலதான் இல்ல, எங்களுக்கு தெரியுங்க சில மாதமே ஆன பெண் குழந்தைகளுக்கு, ஏன் இன்னும் சொல்ல போனா பெண் குழந்தைன்னு இல்லைங்க ஆண் குழந்தைகளுக்கு கூட இந்த பாலியல் பலாத்காரங்கிறது இருக்கு. நம்ம பொதுவா வந்துங்க பெண்களுக்கு தான் பேசுறாங்களே ஒழிய, சட்ட ரீதியாகவும் பாத்தீங்கன்னா 18 வயதிற்கு கீழ் உள்ள ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அத பெண் அப்படிங்கிற மாதிரிதான் சட்டம் சொல்லுதுங்க. ஏன்னா 18 மேல ஒரு மேஜர் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசமே வந்து சட்டம் பாக்குது. இப்ப அது வரைக்கும் அந்த குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகள் உண்மையிலே சொல்ல போனா வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்குது. வீட்டுல என்ன, முதல்ல ஒரு காலத்துல அதற்கு ஒரு காரணமா என்ன சொல்லலாம், கூட்டு குடும்பங்கள் இருந்தன. அப்போ எல்லாம் பெரியவங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க, பெற்றோர் வந்து பொருள் சம்பாதிக்க வெளியில போனாங்கன்னா தாத்தா பாட்டி இந்த மாதிரியான கூட்டு குடும்பங்கள்ல இருந்துட்டு இருந்தாங்க. அப்ப நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை எல்லாம் இருந்தது. தற்போது பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் இருக்காங்க இல்ல சிங்கிள் பேரண்டா இருக்க வேண்டியதா இருக்கு, இந்த மாதிரியான பல காரணங்களால பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தனிமைப்படுத்தப்படுறாங்க. தனிமைப்படுத்தப்படும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்களை பழக்கத்துக்காக வேற வழி இல்லாம ஒரு உதவிக்காக நம்ம விட்டுட்டு போக நேரிடுது. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து இந்த குழந்தைக்கு வந்து எது சரி எது தவறுங்கிற விஷயமே தெரியறதில்ல. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்மளுடைய உடல் ரீதியான பல்வேறு அந்தரங்கமான உடல் பாகங்களை முதலாவது அந்த பகுதிகள் என்ன, அந்த பகுதிகளை வந்து அடுத்தவங்களை அந்நியர் வந்து தொடர்றதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதில்ல. அது எப்படி சொல்றது, இப்போ அவசியமா நம்ம நினைக்கிறோம் ஆனா அது வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம சமுதாயம் இருக்குங்க.
அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த குட் டச் பேட் டச் அப்படின்னு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்தது, அந்த ஒற்றுமை எல்லாமே பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு சங்கோஜம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாமா, இதெல்லாம் பத்தி பேசலாமா, ஆனா குழந்தைகள் நம்மளை விட நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அது வேற விஷயம். சரி, இப்ப இந்த வயலன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, கேட்டகரைஸ் பண்ணி இருக்குதுன்ட்டு, அது எந்தெந்த வகைகளை நடைபெறுது, அது இல்லாம குழந்தை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா, ஜுவனைல் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்
மேடம். அதாவது சட்ட ரீதியா நான் சொன்ன மாதிரி 18 வயதுக்குட்பட்ட நபர் யாராக இருந்தாலும் அது என்ன குற்றம் பண்ணியிருந்தாலுமே ஜுவனைல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை வந்து சட்டத்திற்கு முரண்பட்டு இருக்கக்கூடிய நபர் தான், மற்ற குற்ற வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவோம். குற்றவாளின்னு சொன்னாலே நிரூபிக்கப்படுற வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் தான் சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல என்ன சொல்லலாம், கான்ஃபிளிக்ட் வித் லா. அதனால வந்து அவங்க என்னதான் குற்றங்கள், அந்த 18 வயதுக்குட்பட்ட நபர் ஒரு கொலையே செய்திருந்தாலும் கற்பழிச்சிருந்தாலுமே பிக் பாக்கெட்ல ஈடுபட்டு இருந்தாலுமே அவங்கள வந்து சட்டம் வந்து அரஸ்ட்ங்கிற அளவுக்கு கைதுங்கிற அளவுக்கு கொண்டு போய் ஜெயில் தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுக்கறது இல்லைங்க. அதற்கு பதிலாக என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு இருக்கு, அங்க சேர்த்தி அந்த குழந்தைகளுக்கு நல்ல போதனைகள் தரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எல்லாம் வந்து வகுப்புல எல்லாம் நடத்துறாங்க. இதுல பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன குற்றம் செய்தவர்களையும் பெரிய குற்றங்கள் செய்தவர்களையும் ஒரே இடத்துல வைக்கிறதன் காரணமாக அவங்களுக்குள்ளார வந்து பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியும் பெரிய தண்டனை இல்லைங்கும் போது பயம், சட்டத்தின் மேலான பயம் வந்து விட்டு போகுது. இன்னும் சொல்லப்போனா நீங்க மேடம் சொன்ன மாதிரி ஒரு காலத்துல வந்துட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர்ஸ் இல்லாம இருந்தது, வெளி தகவல்கள் எல்லாம் தெரியாம இருந்தது. இப்போது மீடியா நெட் அந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமா குழந்தைகளுக்கு பல்வேறு தகவல்கள் நம்மை காட்டிலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு நெட்ல ஒண்ணு போட்டாங்கன்னு போட்டு பார்த்தா என்ன, நம்ம சொல்லி தராத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாத விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 18 வயது வரைக்கும் இந்த ஜுவனைல்ங்கிற ஒரு கேட்டகரிய இன்னும் கூட வயதுகள்லாம் குறைத்து ஒரு 13 வயதுல இருந்தே கூட கொண்டு வந்துட்டா இன்னங்களுடைய குற்றங்களுடைய எண்ணிக்கை கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேங்க.
நல்லா சொன்னீங்க, அதாவது 18 வயசு அப்படிங்கறத 13 வயசா கம்மி பண்ணும் போது குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இப்ப இந்த 18 வயசுக்கு உள்ள குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, தெரிஞ்சும் செய்யலாம் தெரியாமலையும் செய்யலாம். இப்ப மெட்ராஸ்ல ஆசிரியரை கொலை பண்ண பையன் கூட என்ன சொல்லிருக்கிறான்னா, நான் வந்து படத்தை பார்த்து திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்தேன், சினிமா படத்தை பார்த்து அதனாலதான் பண்ணினேன் அப்படின்ட்டு. ஒண்ணு வந்து பயம் விட்டு போகுது, சரியான தண்டனைகள் இல்லாததுனால பயம் விட்டு போகுது. எல்லாருக்குடையும் சேர்ந்து மொத்தமா அடைக்கும் போது இவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட இவங்களுக்கு முன்னால உள்ள அதாவது முதிர்ந்த கிரிமினல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இவங்கள வந்து ஸ்பெஷல் கோர்ட் தனி நீதிமன்றத்துல தானே விசாரிக்கணும் அப்படின்னு வந்து நடைமுறையில சொல்றாங்க, இதெல்லாம் சாத்தியமா இருக்குதா, எப்படி நடைமுறையில எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லுங்களேன்.
ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ன்னு சொல்றதே பாத்தீங்கன்னா நீதிமன்றம்ங்கிற ஒரு ப்ரொசீடிங்கே கிடையாது, ஃப்ரெண்ட்லி ப்ரொசீடிங்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேர்பர்சன்ஸ் இருப்பாங்க, அது போக மூன்று அதான் முக்கியமான நபர்கள், சோசியல் சமுதாய பணியில ஈடுபட்டு இருக்கவங்க, அந்த குழந்தைகள் நலம் சம்பந்தப்பட்டவங்க, சோசியல் சர்வீஸ்ல ஈடுபட்ட சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர்ஸ், அந்த மாதிரியான நபர்களை கொண்டு ஒரு அந்த போர்டு தான் சொல்லணும். அதை வந்து கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் நாங்க போக மாட்டோம், போகவும் கூடாது. அதுவும் நீதிபதியே பாத்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன் தான் அவரை சொல்லி சொல்லுவோம், அவங்களை அடக்கின ஒரு நபர் குழுவா தான் அது செயல்படுது. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க பயந்துக்க கூடாது குழந்தைகங்கிற விஷயத்துக்காக ரொம்ப சட்டம் வந்து ரொம்ப மென்மையா அவங்க கிட்ட நடந்துக்குது. அந்த மென்மையா நடந்துக்கிறது விதிவிலக்கா சில சந்தர்ப்பங்கள் என்னது, இந்த ஹாபிச்சுவல் அஃபண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய வழக்குகளை நாங்க போகும்போது பார்த்தாங்க, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சொல்லுவாங்க இந்த அண்ணா இந்த மாமாம்பாங்க, இந்த அண்ணான்னு சொல்லும் போது அந்த அண்ணான்னு தான் அந்த குழந்தைகள் பழகிட்டு இருந்திருக்கு, அதைத்தான் இந்த பசங்க வந்து தவறாக பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது இது பெரும்பாலும் வழக்காக குற்ற வழக்காக ஒரு புகாராக வெளியில வர்றதே பெரிய அளவுக்கு வர்றதில்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு காரணங்களாக பல விஷயங்களை சொல்லலாம். சமுதாய நோக்கிலிருந்து இன்னும் அந்த 18 வயதுக்கு குறைந்த அந்த குற்றங்கள் செயல்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான பெயர் வெளியில வரக்கூடாது, அவங்க என்ன பெயர் வரக்கூடாது, முகம் வந்து வெளியில வரக்கூடாது, அவங்களை பத்தின உண்மையான விவரங்கள் வெளியில வரக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுங்க. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி வழக்குகளை சம்மந்தப்பட்டிருக்கிறவங்களுடைய முகங்கள் எல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கும், பெயர்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்கும் பிரஸ்ல எல்லாம் கூட. அந்த அளவுக்கு வந்து சட்டம் வந்து மென்மையாக தான் நடந்துக்குது அவங்களுக்கு. 18 வயதிற்கு கீழே அதை என்ன குற்றம் செய்திருந்தாலுமே அவங்கள குற்றவாளியா சொல்லலைங்கிறனால அப்போது செய்திருக்கக்கூடிய குற்றம் வந்து அவங்க மேஜர் ஆனதுக்கு அப்புறம் எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாதுங்க. வெளியில அந்த 18 வயது ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருவாங்க, அவ்வளவுதான். ரிலீஸ்னா அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வெளியேற்றப்படுவார், அவ்வளவுதான். சட்டம் வந்து அந்த ஜனைலா செஞ்சிருக்கும் போது இருக்க குற்றத்திற்காக மேஜர் ஆனதுக்கு அப்புறமாக தண்டனை கொடுக்கறது இல்லைங்க.
இப்ப சின்ன குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமைகள் நடக்குதுன்னு வைங்க, அதுக்கு உண்டான சட்டங்கள் என்ன, அதாவது அபராத தொகையா இல்ல இம்ப்ரிசன்மெண்டா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
ஏற்கனவே இந்திய தண்டனை சட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, அதாவது பொதுவா பெண்களுக்கு எதிரான வன்முறை, இதை பத்தின விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது போக சில சிறப்பாக வந்து அதிகமான கவனங்கள் செலுத்தப்படணும்னு சொல்லிட்டு சில ஸ்பெஷல் அனேக்மெண்ட்ஸும் நடந்துட்டு தான் இருக்குங்க. என்ன சொல்ல போனா, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் பலாத்காரம் இருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இதெல்லாம் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சொன்ன மாதிரி 18 வயதிற்கு கீழான பெண் ஆண் எந்த குழந்தையா இருந்தாலும் பெண்ணுன்னு தான் சொல்றோம், அதனால குடும்ப நபர் அந்த பாதிக்கப்பட்ட நபர் கீழே வந்துடுறாங்க. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்துக்கு கீழே பீனல் செக்ஷன் கிடையாதுங்க. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் அது வந்து குடும்ப நபர்கள், உண்மையிலேயே நான் சொல்ற மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகள் மேல இந்த மாதிரியான வன்முறை பாலியல் பலாத்காரங்கள்லாம் நடந்துறாங்க, இருந்தாலுமே எடுத்த எடுப்புல அவங்க மேல அரெஸ்ட் கூட கிடையாதுங்க. இன்னொன்னா, இந்த மாதிரி பல வழக்குகள் பல குற்றங்கள் எல்லாம் வந்து வெளியில வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வெளியில பிரஸ்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம குழந்தையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும்னு பெற்றோர் முதலாவது பயந்துக்கிறாங்க. முதலாவது அந்த குழந்தை வந்து தனக்கு என்ன நேர்ந்ததுன்னு சொல்ற அளவுக்கு பெற்றோர்கள் பொறுமையா இருந்து பேசுறது கூட கிடையாது. ஏன்னா கால ஓட்டம் வெள்ள ஓட்டம் வந்து அந்த மரக்கு ஓடிட்டு இருக்காங்க.
இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு பிரெஞ்சு டிப்ளமேட் தன்னோட 3 வயது குழந்தைய கூட பாலியல் பலாத்காரம் பண்ணாரு. அப்புறம் ஆந்திரால பாத்தீங்கன்னா, சொந்த அப்பாவும் அண்ணனும் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் தண்டனை வந்து கடுமையாக்க கூடாதா? ஏன்னா அதை வந்து இப்ப நான் சொன்னேன், இந்த ஆந்திரால வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப யோசனை பண்ணி தயங்கி தயங்கி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கெடுத்தது மகன் கணவன்.
இந்திய தண்டனை சட்டம் பிரிவு வந்துங்க 376 இது மாதிரியான கற்பழிப்பு வழக்குகளை பத்தி எல்லாம் சொல்லுதுங்க. அதற்கான தண்டனைகள் அதிகபட்சமாக வந்து 10 வருடம் ஆயுள் தண்டனை அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் வந்து வெளியில வராது இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு இன்னமே தைரியத்தை கொடுத்துருதுங்க. இது வெளியில வராதுங்கறனால நான் ஒரு குழந்தைகிட்ட, ஒரு 10 வயதுள்ள குழந்தைகிட்ட சில மாதத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அந்த குழந்தை அந்த மாதிரி ஒரு தவறாக பயன்படுத்தப்படுறான்னு எனக்கு மனசுக்கு படுதுங்க. பேசிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அது திருப்பி அந்த மாதிரி எல்லாம் வந்து பெரியவங்க கிட்ட நடந்தா தானே தப்பு, எங்களை மாதிரி சின்னவங்க கிட்ட நடந்தா தப்பு இல்லையில, இது முதலாவது நான் உங்கள் மூலமாக தெரிவிச்சுக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் வந்து காத்துட்டு இருக்கேன். அப்ப அப்படிங்கும் போது இந்த குற்றவாளிகள் என்ன செய்யறாங்க, கயவர்கள் அந்த குழந்தைகளோட மனசை அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. பெரியவங்க கிட்ட நடந்தாதான் தப்பு, சின்னவங்க கிட்ட நடந்தா தப்பு இல்ல, குழந்தை எல்லாம் உருவாகாது அப்படின்னு எல்லாம் சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைகளை வந்து தன்வயப்படுத்திடுறாங்க. அது ஒரு குழந்தைகளுமே என்ன சொல்ல போனா அடிக்ட் லெவலுக்கு கொண்டுறாங்க. கூட்டிட்டு போய் சின்ன சின்ன அந்த குழந்தைகள் ஆசைப்படக்கூடிய சாக்லேட்டு அந்த மாதிரியான வேணுங்கிற பொருள்களை வாங்கி கொடுத்து அது ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடந்து இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. அதுக்குதான் சட்டம் வந்து அதிகபட்சமா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நடந்தக்கூடிய வழக்குல எல்லாம் கோவையில எல்லாம் எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சட்டம் கடுமையாக தான் இருக்கு, ஆனா ஆய்வு என்ன சொல்லுதுன்னாங்க, நடக்கக்கூடிய குற்றங்களில் 7% தான் வந்து புகாராக பதிவாகுதுங்கிறாங்க. புகாராக பதிவானா கூட கடைசி வரைக்கும் சாட்சி சொல்லி, பிறழாம சாட்சி சொல்லி சட்டத்துக்கு முன்னாடி அந்த கயவர்களை நிறுத்தி தண்டனை வாங்கி தர்றதுங்கிறது ரொம்ப ரேர் ஆயிருது. ஏன்னா எல்லாருமே ஒரு அந்த ஒரு ஆத்திரத்துல வேற வழியில நம்ம குழந்தையோட லைஃபை கெடுத்துட்டாங்களே அப்படின்னு வழக்கா கொண்டு வர்றாங்க புகாரா. பின்னாளில் அவங்க வந்து மனசு சோர்ந்துருது, பலவீனப்படுத்தப்படுறாங்க. அதுக்கு சமுதாயமும் ஒரு காரணம். அது வந்து துணிஞ்சு நின்று பண்ணினாங்கன்னா இந்த மாதிரி கயவர்களுடைய எண்ணிக்கை, அவங்களுக்கு இன்னமே பயமும் வரும், குற்றங்களும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க.
சிஎஸ்சி, அதாவது சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் தவிர என்னென்ன வகையில வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள்? ஒரு பெண் குழந்தைக்கு படிப்பு தராம இருக்கிறது, ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தை இருந்தா அந்த பெண் குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது, அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்கிறது, அதெல்லாம் கூட இதுக்கு உட்பட்டு வருமா?
பத்தினதான் நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 312 வந்து இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையை வந்து அந்த ஒரு மாதிரி பிச்சை எடுப்பது கட்டாயமாக, அதாவது ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சர்க்கஸ் மாதிரியான உயிருக்கு வந்து பங்கம் விளைக்கக்கூடிய வகையில செத்து பிழைக்கிற அளவுக்குங்க அந்த குழந்தையை வந்து கொடுமைப்படுத்தி பணம் சம்பாதிக்க வைக்கிறது. இந்த மாதிரியான செயல்கள்ல பெற்றோராகட்டும், பெற்றோருக்கு அடுத்தபடியா பெற்றோர் இல்லைன்னா கார்டியன் இல்ல மூணாவது மனிதர்கள் யாரு ஈடுபட்டிருந்தாங்கனாலும் இந்த 312 பிரிவு கீழே தண்டனையை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். 10 காலம் வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்க.
இது தவிர பாத்தீங்கன்னா மேடம், மன ரீதியா பயமுறுத்துறது, அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் பண்ணாம இருக்கிறது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இந்த மாதிரியான குற்றத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க, குழந்தைய முதலாவது தன்னுடைய வயப்படுத்துறதுக்கு பல்வேறு முறைகள்ல இது பண்றாங்க. ஒண்ணு நயமா பேசி தன் வயப்படுத்துறாங்க, அதன் மேல வந்து ஒரு மிரட்டல், உனக்கும் ஒரு பிரச்சனை வந்துடும் இது வெளியில சொன்னா, நீ வெளியில சொன்னா உங்க அம்மா அப்பாவை உங்க கூட பிறந்தவங்களை முதலாவது கொலை பண்ணிடுவோம், இந்த மாதிரியான மிரட்டல் எல்லாம் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது, பயப்பட்டுருவாங்க உண்மையிலேயே. ஓ, இது வெளியில சொன்னா உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருக்குன்னு எல்லாம் பயந்துட்டு பேசாம இருக்கக்கூடிய பல குழந்தைகள் எல்லாம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் இன்னும் என்னன்னு கேட்டா, அந்த காலத்துல வந்து பெரியவங்க வந்து குடும்பத்துல இருக்கும்போது யாராவது தேவையில்லாத நபருடைய பார்வை தன் குழந்தைகள் மேல படுறதையே விடமாட்டாங்க, உடனே கண்டிச்சு அந்த மூணாவது மனிதர்களை வந்து தம் வீடேறவே விடமாட்டாங்க. இப்ப வேற வழி இல்லாம மூணாவது மனிதர்களை சில சமயத்துல நம்ப வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனாலயுமே இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்ந்து இன்னும் சமுதாயத்தில் நடந்துட்டு தான் வருதுங்க. அதுமோ சொல்ல போனாங்க, எத்தனைதான் சட்டம் போட்டாலும் திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரியான காமுகர்களும் அந்த குழந்தையும் நம்ம குழந்தை தான், அடுத்தவங்களோட குழந்தையும் நம்ம குழந்தைகள் தான், இந்த மாதிரியான வன்முறையெல்லாம் அவங்க மேல நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போ வந்து அவங்களுக்கா மனசுல வந்து பட்டு திருந்துறாங்களோ அப்பதான் ஒரேடியாக இந்த வன்முறையை வந்து குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை இது பண்ண முடியும். சட்டமே ஒவ்வொருத்தருக்கும், ஒரு காவல் நிலையம் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து தனித்தனி வகையில காவல் நிக்க முடியாதுங்க.
அதாவது காலத்தின் கட்டாயம் தான் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தூண்ட பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. சரி, இந்த சைல்டு போர்னோகிராஃபி இருக்கு இல்லையா, அதுக்குண்டான தண்டனைகள் பத்தி சொல்லுங்களேன்.
சைபர் கிரைம்லயும் வரலாம், இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி சட்டங்கள்லயும் குழந்தைகளை இந்த மாதிரியான பயன்படுத்துவதுங்கிறது, முக்கியமா பெண்களை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு துணி எடுக்க போறோம், துணிக்கடையில கூட வந்துங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து கொஞ்சம் யோசிக்கணும், சரியா இருக்கான ட்ரையல் ரூம்ல போய் பார்க்க கூட. இப்ப அங்கிங்கனாதபடி எங்கேயுமே இந்த எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கோ அது நல்லது நடந்துட்டு இருக்க மாதிரி சில கெடுதல்களும் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு இந்த கேமராவெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபிட் பண்ணக்கூடாதோ அங்கெல்லாம் கழிவறைகளெல்லாம் கூட வந்து ஃபிட் பண்றாங்க. சில தான் எல்லா பக்கத்துலயும் நான் சொல்றதுக்கு இல்லை. அப்ப அப்படிங்கும்போது பெண்களுடைய சுதந்திரம், அந்த குழந்தைகளோட சுதந்திரம் ஒரேடியாக பாதிக்கப்படுது. இப்ப இதெல்லாம் வெளியில தெரியும் போது என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, பல பிரச்சனைகள் அந்த குழந்தைகள்ல இருந்து எல்லாம் சந்திக்க வேண்டியதா இருக்கு. அதை வந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கான தண்டனைகள்னு பாத்தீங்கன்னா சரியாக முறையாக நிரூபிக்கப்படும் போது அதிகபட்சம் ஆயுள் தண்டனை வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க. சட்டம் ரொம்ப அதுல கடுமையாக தான் இருக்கு, நாம தான் வந்து துணிஞ்ச செயல்படுத்தணும்.
அதாவது குழந்தை அப்படின்னு வரும்போது பெற்றோர்கள் நிறைய யோசனை பண்ணுவாங்க இல்லையா, பிள்ளைங்க பேரை வந்து நம்ம வெளியே சொல்லணுமா, என்ன எதிர்காலம் பாதிக்கப்படுமே அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம அதுல கருத்துல எடுத்துக்க வேண்டியது. அதனால நீங்க சொன்ன மாதிரி 7% தான் வெளியே வருது அப்படின்னு சொன்னீங்க. சரி, இது தவிர இன்னும் ரெண்டு இருக்குது. ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா கார்பரல் பனிஷ்மெண்ட் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது, அது மெட்ரோஸ்னாலும் சரி ரூரல்னாலும் சரி அந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அது பத்தி ஒண்ணு, அப்புறம் அந்த சைல்டு லேபர் அதை பத்தி ஒண்ணு, தண்டனைகள் அதை பத்தி சொல்லுங்க.
சொன்ன மாதிரி இங்க 18 வயதுக்கு குறைவான எந்த குழந்தையாக இருந்ததுனாலும் வேலைக்காக அந்த குழந்தைய வந்து ஈடுபடுத்துவதுங்கிற சட்டப்படி வந்து பனிஷபிள் தான். அந்த குழந்தைக்கு என்ன சொல்ல போனா கட்டாய கல்வி 6 வயதுல இருந்து 14 வயது வரைக்கான குழந்தைகளுடைய பிறப்புரிமை அது. அதை வந்து கட்டாய கல்வி சட்டம்னே நம்மளுடைய நாட்டில் வந்து உருவாக்கப்பட்டுருச்சு, ஆனா முறையாக வந்து இன்னுமே ஏகமாக செயல்படுத்தப்படலை. அதுல இன்னுமே வந்துட்டு குறைபாடுகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து பெற்றோர் வந்து தங்கள் குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை தான் வந்து பெருசா நினைக்கிறாங்க, அவங்களுடைய உரிமைகளை வந்து பறிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் வந்து இதனால பாதிக்கப்படுது. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிச்சிருச்சுன்னு சொன்னோம்னா, இப்போ எத்தனையோ பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் அவங்க ஊருட்டு ஊர் வர்றாங்க, அந்த சமுதாயமே அழிஞ்சு போகுதுங்க. படிப்பு இல்லைன்னு சொன்னோம்னா இப்போ வட மாநிலங்கள்லேருந்து நம்ம ஊர்களெலாம் நிறைய வந்து இருக்காங்க, அதில் எத்தனை குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க. இதை வந்து நம்ம அரசாங்கம் வந்து இன்னுமே வந்து கடுமையாக வந்து எடுத்துக்கிட்டால் அந்த குழந்தைகளை கண்டிப்பாக வேலைக்கு அனுப்பணும்னு கொண்டு வரணும். இப்போ எனக்கு தெரியுங்க, எங்களுடைய தோட்டத்தில் அந்த மாதிரி சுண்டப்பாளையம் அந்த மாதிரியான தொண்டாமுத்தூர் ஏரியாக்கள்லாம் பாக்கு எடுக்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை 2 வயசு 3 வயசு குழந்தையை முதற்கொண்டு அந்த பாக்கை வந்து பிரிக்கிற வேலையிலேருந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. அவங்க குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புறது கிடையாது. இந்த மாதிரியான பல காரணங்கள்னாலையும் குழந்தைக்கான அந்த பிறப்புரிமை, முதல்ல நான் சொன்ன மாதிரி பிறக்கிறதே வந்துட்டு இப்போ ஆணா பெண்ணாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கல்விங்கிற உரிமையை மறுக்கப்பட்டு அதன் பின்னாடி வந்து இந்த குழந்தைகளுடைய எதிர்காலமும் ரொம்பவே வந்து கேள்விக்குறியாக தான் என்ன இருக்குங்க. இன்னும் வந்து குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் பலாத்காரம் பற்றிய விஷயங்கள் எல்லாம் குறித்து சட்டம் வந்து கடுமையாக என்ன சொல்லியிருக்குன்னா, ஒவ்வொரு பள்ளியிலுமே அது குறிச்சின விவரங்களை குறித்த விவர கையேடு மாதிரி போர்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கணும்னு கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்னா என்ன, எந்த பகுதியில் யாரு தேவையில்லாமல் தொட்டாங்கன்னா அது செக்ஷுவல் அப்யூஸ், இந்த மாதிரி எல்லாம் விளக்க படங்களோட டிஸ்பிளே பண்ணியிருக்கணும்னு சொல்லி இருந்தாலுமே இன்னும் பல்வேறு பள்ளிகளில் வந்து இருக்கிற மாதிரியான நடைமுறை இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கமிஷன் மாதிரி இருக்கணும், ஒரு டீம் ஆஃப் இது சீக்கிரட்டா எப்போ நினைச்சாங்கனாலும் அவங்கெல்லாம் விசிட் பண்ணணும், விசிட் பண்ணி இதெல்லாம் முறையாக நடந்திருக்கானெல்லாம் சொல்லணும். இந்த மாதிரி போர்டெல்லாம் வைக்கும் போது தான் அந்த குழந்தைக்கு ஒரு பள்ளியிலே அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குன்னு சொன்னா இதை வந்து துணிஞ்சு தன்னுடைய ஆசிரியர்கிட்ட தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லக்கூடிய துணிவு வரும். அதையும் சொல்றது கிடையாதுங்க, செய்யறது வந்து முறைப்படி வந்து எல்லா பள்ளிகள்லையும் இருக்கிறது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி பல முதல்ல ஒரு காலத்துல எல்லாம் நம்ம காலத்துல எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பெரியவங்க எல்லாம் சரி எப்படினாலும் சரி குழந்தைகளுக்கு படிப்பு வந்தா போதும், என்ன வேணா செய்யுங்க, முட்டை கீழே அடிச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல நம்மள பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் மாணவர்கள உறவு வந்து அந்த அளவுக்கு குரு சிஷ்யருங்கிற அளவுக்கு ரொம்ப புனிதமாக இருந்த காலம் அந்த காலம். இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில புல்லுறவிகள் இருக்கத்தான் செய்வாங்க எல்லா சமுதாயத்திலயுமே, எல்லா தொழிலும் இருப்பாங்க. அதே மாதிரி ஆசிரியர் தொழில வந்து ஏன் இந்த அளவுக்கு வர்றவங்க ஒரு சிலர் வந்து பெருசுபடுத்துறாங்கன்னா, அதை வந்து ரொம்ப புனிதமா நம்ம பாத்துட்டு இருக்கோம். புனிதமான தொழில ஒரு நபர் இப்படி வந்துட்டாங்கன்னா நம்மளால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. எல்லா தொழிலையும் எல்லா நபர்களும் தவறான நபர்கள் இருக்கத்தான் செய்வாங்க சில பர்சன்டேஜ். அப்போ என்ன பண்றாங்க, சரி வீட்லயும் வந்துட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு கட்டாயப்படுத்தி பேரண்ட்ஸ் சொல்ல முடியறது இல்ல, சரி ஸ்கூல்லயாவது கொண்டு போய் படிக்க வைக்கலாம்னு கேட்டா எனக்கு தெரிய நான் பேசுறதுக்கு சில எதிர்மறையான விஷயங்களா கூட இருக்கலாம். என்னதான் வந்து பள்ளியில வந்து ஸ்ட்ரிக்டாக கட்டுப்பாட்டோட இருந்தா கூட சீக்ரெட் மொபைல வச்சிருக்க கூடிய குழந்தைகள் நிறைய இருக்காங்க. அப்போ அப்படிங்கும் போதுங்க அவங்க அவங்க அளவில் அதை பயன்படுத்துறது கிடையாது, தவறான வகையில பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதை வந்து டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, தட்டி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்படுறாங்க. அதனால சில சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா தவறான புகார்கள் கூட வந்து டீச்சர்ஸ் மேலேயும் சொல்லப்படுது. ஆனா எல்லாத்துக்கும் மேல படிப்புங்கிற ஒரு கட்டாயத்துக்காக கொஞ்சம் பயப்படுத்தணுங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து கட்டாயமா பார்த்து படிக்க வைங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு எதையும் ஒரு எல்லை இருக்கு இல்லைங்களா, எல்லையை தாண்டி போகும்போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. அப்போ அப்படிங்கும் போது என்ன ஆகுது, உண்மையான சில நேர்மையான ஆசிரியர்கள் பாதிக்கப்படும் போது மற்றவங்களுக்கும் பயம் வந்துருது. அப்ப என்னன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு படிக்கிறதுங்கிறது படிப்புல குறைபாடுகள்லாம் ஏற்பட்டுறது. அதையும் தாண்டி குழந்தைகள்கிட்ட பெண்கள்கிட்ட மாணவிகள்கிட்ட இந்த மாதிரியான பலாத்காரங்கள் செய்யக்கூடிய சில ஆசிரியர்கள் இன்னும் இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் வந்து சட்டத்துக்கு முன்னாடி முறையாக கொண்டு வந்தா சரியான தண்டனை, அவங்களுடைய என்ன மாதிரியான தவறுகள் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்த அளவுக்கு செய்ய முடியும். இதெல்லாத்துக்கு மேல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பத்தின புகார குழந்தையாக இருந்தாலுமே அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் சர்க்கம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேச போனா பயாலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், அந்த உடல் ரீதியாக அந்த மாதிரி கற்பழிப்பு நடக்கப்பட்டதா நடந்ததான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா இட்ஸ் நாட் பாசிபிள். நமக்கு ஒரு குழந்தைக்கு அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னோம்னா அந்த குழந்தைய வந்து சுத்தப்படுத்தத்தான் பார்ப்போமே ஒழிய கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தணும், டாக்டர்கிட்ட சர்டிபிகேட்டுக்காக வந்து இதெல்லாம் என்ன சொல்றதுங்க பரிசோதனைக்கான விஷயங்கள் எல்லாம் தயார்படுத்தணும்னு எல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி சட்டத்தில் இருக்க ஓட்டைகள் மூலமாக டெஸ்ட் எல்லாம் செய்யும் போது இதையெல்லாம் நிரூபிக்க முடியாத சூழ்நிலை சில சமயங்களில் ஏற்படுது. இதையெல்லாம் மீறிங்க சட்டம் என்ன சொல்லுது, தனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துருச்சுன்னு ஒரு குழந்தை, பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும், கற்பழிப்புங்கிற ஒரு விஷயம் பலாத்காரங்கிற ஒரு விஷயம் தனக்கு நடத்தப்பட்டுச்சுன்னு ஒரு புகார் கொடுத்தாவே போதுமானது. ஏன்னா இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரிங்க, புகாராக சொல்றதே வந்து ரொம்ப ரொம்ப அரிது. அதுலயும் வந்து அவங்கள நிறைய கேள்விகளை கேட்டு அவங்கள மனசை காயப்படுத்தணும்னு சொன்னோம்னா, எடுத்தடுப்புலயே வந்து ஒவ்வொன்றுக்கும் நிரூபணம் வேணும்னு கேட்டோம்னா அவங்க சட்டத்துக்கு முன்னாடி வர பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய புகார் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லிட்டு தான் சட்டம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு மறுத்தால் கூட இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 201-202 பிரிவு கீழே அந்த மருத்துவர் கூட வந்து தண்டிக்கப்படலாம்.
குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க மறுக்கும் மருத்துவர்களுக்கு கூட இந்திய தண்டனை சட்டம் வந்து வழிவக பண்ணிருக்குது அப்படின்னு சொன்னீங்க மேடம். இப்ப நீங்க கொஞ்சம் முன்னால சொன்னீங்க, குழந்தைகள்கிட்ட பண்ணினா தப்பு இல்ல, பெரியவங்கள்ட்ட பண்ணா தப்பு, அந்த மாதிரிலாம் சில கையவர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதிகபட்ச தண்டனையாக இந்த குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் நடத்தப்படும் போது என்ன அதிகபட்ச தண்டனை என்னவாக இருக்கும்?
ஆயுள் தண்டனை அதிகபட்ச தண்டமா இருக்குங்க. அதாவது இது மாதிரியான குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் எல்லாம் நடத்தும் போது, பாலியல் பலாத்காரங்கும் போது அதிகபட்சமாக ஆயுள் தண்டனைங்கிறதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நீதிமன்றத்திலயும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க, அவனுடைய ஆயுள் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அது வரைக்கும் சொல்றாங்க. சில உயர் நீதிமன்றங்கள் என்ன சொல்றாங்க, 14 வருடங்கிறதுதான் ஆயுள் தண்டனைங்கிறாங்க. அதனால கான்ஃபிளிக்ஷன் முரண்பாடுகள் இதெல்லாம் இருக்குங்க. அதிகபட்சம் ஆயுள் தண்டனைங்கிறது பாலியல் பலாத்காரத்துக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. சட்டப்பிரிவு 376 இதை பத்தி சொல்லுது.
இந்த பாலியல் பலாத்காரம் பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இந்த ட்ரையல்லே வந்து நாட்கள் ஓடிடுது இல்லையா, அது கம்மி பண்றதுக்கு ஏதாவது சட்டத்துல இடம் இருக்குதுங்களா?
நீங்க ஒரு அருமையான கேள்விதான் கேக்குறீங்க. ஆனா சட்டத்துல பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்ற மாதிரிங்க, முதலாவது புகார் கொடுக்கறாங்க சம்பந்தப்பட்ட நபர், அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தையோ குழந்தையுடைய பெற்றோரோ கார்டியனோ புகார் கொடுத்தானே, எடுத்தெடுப்புல வந்து முதல் தகவல் அறிக்கை பதியப்படுதுங்க. அதன் கீழ் வந்து குற்றவாளின்னு கருதப்படக்கூடிய நபர் வந்து ஜெயில அடைக்கப்படுகிறார், அரஸ்ட் கைது செய்யப்பட்டு ஜெயில அடைக்கப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறதுங்கிறது நடக்கும். குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட சாட்சிகள் எல்லாம் வந்து விசாரிப்பாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா சில ப்ராசஸ் வந்து உடனடியாக கிடைக்கும் சொல்ல முடியாது. சரியான சாட்சியங்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதை விட அதிகமான செக்ஷன்ஸ் எல்லாம் சீரியஸான ஆக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்தணும்னு நினைச்சா கூட சேர்த்திக்கலாம். இது எல்லாம் கொண்டு குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் செய்யப்படும். 90 நாட்களுக்குள்ள அதிகபட்சமாக சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்படணும்னு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. அதன் பின்னிட்டு பாத்தீங்கன்னா நிறைய அதாவது சாட்சிகள், அதாவது அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்படும். அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை, குழந்தையோட பெற்றோர்கள், அப்புறம் அதை நேரில் பார்த்த சாட்சி, அல்லது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையான சாட்சிகள் எல்லாம் விசாரிச்சு இதன் பின்னிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளியின் தரப்பில் வேற ஏதாவது சாட்சியங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் முறையாக விசாரிக்கிறதுன்னு சொல்லும் போதுங்க, டே டு டே வந்து இதெல்லாம் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கு. அதாவது ஒரு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் ஃபார் சில்ட்ரன் ரைட்டுன்னு ஒரு ஆக்டுன்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தனியாக குழந்தைகளுக்கான சில்ட்ரன்ஸ் கோர்ட்னே இருக்கணும்னே சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒவ்வொரு மாநிலத்திலேயாவது வந்து குழந்தைகளுக்கான தனி நீதிமன்றம் இருக்கணும்னு இருக்காங்க. அதுக்காக தனி ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கப்படணும்னு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் டே டு டே நடந்தால் மட்டுமே தான் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரியான பீடிட் ட்ரையல் வந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் பலாத்காரம் அல்லாமல் வேற வன்கொடுமைகள் நடந்தால் எப்போவுமே காவல்துறை மூலமாக தான் போகணுமா?
இந்த மாதிரி வன்முறைகள் பெரும்பாலும் குற்ற வழக்குங்கிறனால நம்ம காவல்துறை மூலமாக தான் போவது வழக்கமாக இருக்குது. இனி வேற எந்த வகையில போகலான்னு கேட்டா, குழந்தைகளுக்கு எதிராக செக்ஷுவல் அபியூஸ் நடந்ததுன்னு சொன்னோம்னா பிரைவேட் கம்ப்ளைண்டாக ஒவ்வொரு தனி நபருமே மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். அதுல தாக்கல் செய்யும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சீரியஸா வந்து எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல. காவல் நிலையத்துக்கு போறது குற்றவியல் நடவடிக்கைங்கிறதுனால காவல் நிலையத்து மூலமாக நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியான விஷயம். ஏன்னா இது வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து குற்றம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட அவங்களுடைய டியூட்டி முடிஞ்சு போயிருதுங்க. அடுத்தது எல்லாமே பேர்டன் வந்து ஷிஃப்டட் அப்பான் த கவர்மெண்ட், அரசு தரப்பு தான் வந்துட்டு ஆஜராகுது. இதை தனிப்பட்ட வகையில பண்றதை விட இந்த மாதிரி அரசு வந்து வழக்கை எடுத்து நடத்தும் போதுதான் இன்னுமே வந்து சரியான முறையிலையும் தீவிரமாகவும் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு.
சரி, இப்ப வந்து நம்ம குழந்தைதான் இல்ல, நம்ம அக்கம் பக்கத்துல பாக்குறோம், நமக்கு எந்த விதத்திலயும் அந்த குழந்தைக்கு தொடர்பு இல்லை, ஆனா நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, அப்ப நம்ம வந்து ஏதாவது புகார் கொடுக்கலாமா?
கண்டிப்பாங்க. இந்த சட்டம் குற்றவியல் நடவடிக்கை எதுவுமே அதுதான் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட நபரே வந்து கொடுக்கணும்னு கிடையாது, அதை குற்றப்பத்தின தகவல் தெரிஞ்ச யாருமே அதை புகார கொடுக்கலான்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு தகவல் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதலாவது அந்த குழந்தை வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இந்த குழந்தைகிட்ட பாலியல் பலாத்காரம் நடக்குதுன்னு, உடனடியாக நம்மளுடைய எப்படி நம்மளுடைய நடவடிக்கை இருக்கணும்னு கேட்டாங்க, முதல்ல அந்த குழந்தைகிட்ட அன்பா ஆதரவா நம்ம பேசணும், நம்பிக்கையை வந்து நம்ம உருவாக்கணும். அதான் இந்த குழந்தை சொல்லக்கூடிய அந்த குழந்தை என்ன தெரியுமா நினைச்சுக்கிறாங்க, நம்ம சொல்றதை இவங்க நம்ப மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதையும் விஷயங்களை சொல்லவே பயப்படுறாங்க அந்த குழந்தைங்க. அப்போ அந்த குழந்தை சொல்றத நம்ம பொறுமையா காது கொடுத்து கேட்கணும். ஆமா, நீ சொல்றதுல வந்து உண்மை இருக்குமா, நீ சொல்லு என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு அந்த நமக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள நம்பகத்தன்மைய முதல்ல நம்ம உருவாக்கிக்கணும். அப்போதான் அந்த குழந்தை வந்து துணிஞ்சு நம்ம கிட்ட பல விஷயங்கள் எல்லாம் மனசார ஷேர் பண்ணிக்குவாங்க. அதற்கு பின்னாடி என்ன சொல்லணும்னா, இது மாதிரியான ஒரு நிகழ்வு உனக்கு நடந்திருக்குன்னு சொன்னோம்னா அதற்கு காரணம் நீ இல்ல, தவறு உங்ககிட்ட கிடையாது, உங்ககிட்ட தவறா நடந்த நபர் தான் தவறான நபரே ஒழிய உனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னோம்னா நீ மன ரீதியாக நீ சோர்ந்து போக கூடாது. நீ வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டர்ட்டி, நமக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னோம்னா நம்மள வந்து வீட்டுல அடுத்தவங்க எல்லாம் ஒரு டர்ட்டி பர்சனா நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க, நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகள் மனசுல வந்துட்டு தோன்றியது. அதனால அது தவறுக்கு காரணம் நீ இல்லைங்கிற விஷயத்த வந்து அந்த குழந்தைகிட்ட நம்ம எடுத்து சொல்லி சொல்லணும். பொறுமையா கேட்டு நம்புறோம், உனக்கான பிரச்சனை என்னங்கிறது சொல்லு, நல்லா காது கொடுத்து கேட்கறது மூலமா, பொறுமையை வந்து கடைபிடிக்கிறது மூலமாகவும் அந்த குழந்தையை வந்து உண்மையான விஷயங்களை பேச விட்டு உனக்கு பின்னால வந்து எந்த வகையிலும் நாங்கள் துணை இருக்கோன்னு குடும்பத்தில் பெற்றோர்களாகட்டும் உடன் பிறந்தாராகட்டும் நம்ம மாதிரி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றுத்தாரெல்லாம் ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கறது மூலமா தான் அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வந்து தைரியமாக தனக்கான பிரச்சனையை எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
அருமையா சொன்னீங்க. அதாவது குழந்தைக்கு முதல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அந்த குழந்தை சொல்றத வந்து முழுமையா நம்ம நம்பணும். எந்த விதத்திலயும் நீ பாதிக்கப்படல, நீ தப்பு பண்ணல அப்படிங்கிற ஒரு தைரியத்தை குழந்தைக்கு ஓட்டுனா அதுவே அந்த குழந்தை நல்லா ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சரி, நிறைவா இந்த சமுதாயத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா என்ன சொல்ல விரும்புறீங்க? நடந்தான்னு சொன்னேன், ஆக்சுவலா நடக்கக்கூடாது. ஒரு நல்ல சமுதாயத்தை தான் நம்ம எதிர்பார்க்கறோம், ஆனா அதையும் மீறி குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
முக்கியமா நம்மளோட வேதனையெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்களை வந்து தவறுகள் நடந்துருச்சுன்னா திருத்திக்கலாம், சின்ன விஷயங்கள். ஆனா இந்த மாதிரியான பிரச்சனைங்கிறது சமுதாயத்தையே பாதிக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அந்த குழந்தை மன ரீதியாக பாதிக்கப்படும், அப்புறம் அந்த குழந்தையுடைய படிப்பு பாதிக்கப்படும், அது பிற்காலத்திலுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படக்கூடியது. இதன் மூலமாக ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த குடும்பமே மனசார சோர்ந்து போயிருது. அப்போ அதை வந்து மூடி மறைக்கவும் முடியாதுங்க. அக்கம்பத்தினரும் என்னன்னு கேட்டாங்க, ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் சொன்னது காரணம் தான், யாருக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தானே நடந்துருச்சுன்னு சொல்லாம நம்ம குழந்தைக்கு இப்படி ஒன்று நடந்திருந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ, எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஆதூரமா நடந்துக்குவோமோ அந்த மாதிரி நடந்துக்கணுமே ஒழிய அந்த குழந்தைய ஒரு காட்சி பொருள் மாதிரி நினைக்கிறதும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த குழந்தைய வந்து மனசை வந்து ரொம்ப சோர்வடைய செஞ்சிடும். பெற்றோர்களுக்கும் ஆகட்டும், எதிர்காலத்துல அந்த குழந்தை பத்தின அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது பின்வாங்க செய்யக்கூடிய அளவுக்கு பலவீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த சமுதாயம் செஞ்சிருதுங்க. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளை முதலாவது வராமல் வருமுன்னு காத்துக்கணும். நாம நினைச்சா இதெல்லாம் முடியும். நம்ம ஒரு குழந்தைய கொண்டே கஷ்டலையே விடுறோம், பாதுகாப்பானதான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவது. அதையும் மீறி இந்த குழந்தைகளுக்கு இப்படி எல்லாம் ஆயிருச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா பிற்காலத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு மாரல் சப்போர்ட் கொடுக்கணும்னு இது பண்ணும், முதலாவது அந்த பத்தின அவேர்னஸ் உருவாக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். அதுவும் இல்லாம இந்த குழந்தைகளுக்குமே பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்துட்டு நம்ம சினிமால பொறுத்த அளவுக்கு காண்பிக்கணுமோ காண்பிக்கணும். சொன்ன மாதிரி படுக்கறையில நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் இப்ப ஹால்ல வந்து நம்ம பொதுவா பாத்துட்டு இருக்கிற அளவுக்கு ஆயிட்டு இருக்கு. அதனாலே குழந்தையுடைய மனசும் வந்து கெடுது. இதனால என்னன்னா வீட்டுல வந்து தனிமையும் கிடைக்குதுங்க. அதனால எனக்கு தெரிய சில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க கூட அவரவர் வீட்டையே தவறாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். நான் இன்னுமே வந்து அவங்க வீட்டுல வந்து அதிகமான பெற்றோருக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல மேல ஒரு தாயாகவும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ம குழந்தைகள் மீது அதிகப்படியான அக்கறை. குழந்தைகளுக்காக தான் சம்பாதிக்கிறோம் இல்லைன்னு சொல்லல, ஆனா கண்ணை விற்று சித்திரம் வாங்கி பிரயோஜனம் கிடையாது. அந்த குழந்தைய வந்து ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு பருவம் வந்து அரியா பருவம்னு அதனாலதான் நம்ம தமிழ் அழகா சொல்லியிருக்காங்க. அரியா பருவத்திலேயே இதெல்லாம் நடந்ததுன்னா என்னென்னலாம் நடந்துருங்கிறத அறிய வைக்கணும். அதுதான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் உள்ள கடமை. அதுக்கு மேல நீங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்களுக்கும் அந்த கடமை இருக்கு. முதல்ல நம்ம படித்த காலத்துல எல்லாம் இந்த மாரல் கிளாஸஸ் எல்லாம் இருந்துச்சு, பெரும்பாலும் இப்பெல்லாம் அதெல்லாம் குறைவாக இருந்துட்டு இருக்கு. அதையும் வந்து பள்ளியிலன்னா இன்னமே கொண்டு வரணும். இன்னும் சொல்லப்போனா பல திரைப்படங்கள்ல நல்ல விஷயங்கள் எல்லாமும் காட்டுறாங்க. அந்த மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் பள்ளியிலேயே காண்பிக்கலாம், நல்ல விஷயங்கள் இப்படி நடந்தா இப்படி எல்லாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்படி போனா இப்படி எல்லாம் இருக்குங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து நிறையா பருவத்துல இன்னுமே இந்த நெட்டு இந்த ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நெட் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கறத வந்து முறையாக நம்ம கண்காணிக்கணும். தேவையான்னு நம்ம பார்க்கணும். அரசாங்கம் கொடுத்துருக்க கூடிய லேப்டாப் எல்லாம் நல்ல விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் தவறாக பயன்படுத்துறாங்க. அதையும் கண்காணிக்க வேண்டியது நம்ம பெற்றோருக்கும் கடமை இருக்கு. நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்குமே நம்ம குழந்தைகளை வளர்த்தி, அதான் நான் சொல்லுவேன், இந்த டீனேஜ் குழந்தைகளை வந்துங்க வளர்த்தி பெருசு பண்றதுங்கிறது வெள்ளத்துல வந்து கரையை தாண்டி கொண்டு போய் ஒரு பக்கத்துல இருந்து ஒருத்தர் பக்கம் கொண்டு போய் குழந்தைகளை வந்து பக்குவமா சேர்த்துற மாதிரியான காலகட்டம் அந்த டீனேஜுங்கிறது. அந்த காலகட்டத்துல நம்ம வீட்டுல பெற்றோர் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்துட்டு இரு கண்கள் போல செயல்பட்டு அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். 24 மணி நேரமே அந்த குழந்தைகள் மேல நம்ம ஒரு நல்ல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சமுதாய சூழ்நிலையிலே இருக்கோங்கிறத நம்ம ஒரு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க.
தெளிவா சொன்னீங்க, குழந்தைகளுக்கு சலுகையும் கொடுக்கலாம், சுதந்திரமும் கொடுக்கலாம், ஆனா அந்த கயிறு நம்ம கையில இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க மேடம். இப்ப இந்த சமயத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம மத்திய அரசு ஒரு பொது சட்டம் கொண்டு வந்திருக்கு, அதாவது பாலியல் கொடுமை குழந்தைக்கு எதிராக அது நிரூபிக்கப்பட்டால் அந்தந்த மாநில அரசு 30 நாட்களுக்குள் இழப்பீடு வழங்கப்படணும் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, இப்ப நவம்பர் 19 வந்து குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை எதிர்ப்பு தினம். நவம்பர் 20 பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு. இப்ப மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது எதிராக நடந்ததுன்னா அவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் சொல்ற அளவுக்கு அங்க உரிமை இருக்குது. நல்லவேளை நம்ம எதுக்கு அந்த மாதிரி வரல, ஒருவேளை வந்திருந்தா பெற்றோர்கள் பயப்படுவாங்களா என்னன்னு தெரியல. இப்ப குழந்தைகளுக்கு உண்டான உரிமைகள் என்னென்ன, அது மறுக்கப்பட்டா என்ன பண்ணணும், அதை சொல்லுங்களேன்.
அது ஆரம்பத்துல இருந்து பார்த்தா பிறப்புரிமைங்க, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா படிப்புரிமை, அப்புறம் சுதந்திரமான வாழ்க்கை, சுதந்திரமான கட்டுப்பாடு உள்ள சுதந்திரமான வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு அந்த குழந்தைகளுக்கு உரிமை இருக்கு. உணவு உடை சுகாதாரம் இது மாதிரியான அடிப்படை தேவைகளுக்கு வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு உரிமை இருக்கு. இதையெல்லாம் மறுக்கப்படும் பொழுது பாத்தீங்கன்னா சரியான சட்ட ரீதியான வந்து நிவாரணங்கள் இருக்கு. இப்போ ஃபாரின்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப கடுமையா இருக்கும். முதலாவது வந்து அரசாங்கம் தான் வந்துட்டு குழந்தைகளுக்கு கார்டியனா இருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம்னு நினைச்சிருக்கேன், சமீபத்துல குழந்தைய வந்து சின்ன கை குழந்தைய வந்து கட்டாயப்படுத்தி சாப்பாடு ஊட்டினதுனாலயே வந்துட்டு அந்த தாயை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அப்ப அப்படி பார்த்ததுன்னா நம்ம ஊர்ல எல்லாம் அது நடைமுறைக்கு, எனக்கு ஒரு ஜோக் கிடைச்சு ஞாபகம் வருதுங்க, உண்மையா நடந்தது ஜோக் இல்ல, என்னோட நண்பருக்கு ஏற்பட்டது. ஃபாரின்ல இருக்காங்க, அங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பல பிரச்சனைகள். உடனே ஏதாவது கண்டிப்பா பேசினா கூட குழந்தைய நல்ல விஷயத்துக்காக கண்டிச்சா கூட உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாமாமா, கம்ப்ளைண்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை சூழ்நிலை அவருக்கு ஆயிருது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவரு நம்ம ஊருக்கு வந்து ஏர்போர்ட்ல இறங்கினவரு தான் அந்த குழந்தை மேல தன்னோட கோபத்தெல்லாம் காமிச்சிட்டாருங்களாமா. அந்த மாதிரி இங்க ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு பல வித்தியாசங்கள் சட்டத்திலயும் இருக்கு, நடைமுறை சமுதாயத்திலயும் இருக்கு. நம்ம சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆன்றோர்கள் பெரியவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு வந்த வாழ்க்கை வந்து நல்லாதான் இருந்திருக்கு. நாம அதை கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் வழி மாறி போறதுனாலயும் பல்வேறு சிக்கல்கள் சமுதாயத்திலயும் ஏற்படுது, குடும்பத்திலயும் ஏற்படுது. இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாம சரிபடுத்த முயற்சிப்போம், நடக்குங்கிற நம்பிக்கையோட. நன்றி.
அருமையா சொன்னீங்க, அதாவது குழந்தைகளுக்கு எதிரான என்னென்ன வன்கொடுமைகள் நடக்குது, என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்குண்டான தண்டனைகள் சட்டங்கள் பத்தி சொன்னீங்க, அப்புறம் குழந்தைகளுக்கு உண்டான உரிமைகள் பத்தி சொன்னீங்க. உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி மேடம், வணக்கம்.
இதுவரை குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 19 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளுக்கு உண்டான சட்டங்கள் தண்டனைகள் பற்றி விரிவாக எடுத்துக் கூறினார்கள் வழக்குரைஞர் வெண்ணிலா அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா.
கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும்.
நேயர்களே, நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களும் எண்ணங்களும் வரவேற்கப்படுகின்றன. தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 2431055.
நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும்,
தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும்.
ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர்,
ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர்.
தென்னாட்டு காந்தி
அந்நாளில் சொன்னார்
தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார்
நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே
லாலா லாலா லாலா